நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சங்கீதம் 27:10 உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என் இருதயத்தில் நான் உணர்ந்தேன். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் பாருங்க, அவன் கடந்து சென்ற பாதை மிக வேதனையான ஒரு பாதை. அவனுக்கு விரோதமாக எதிரிகள், அவனுடைய சொந்த மகனுமே அவனுக்கு விரோதமாக எழும்பின சம்பவங்களை வேதத்திலே பார்க்கிறோம். இவன் தேவனை நன்றாய் அறிந்து தேவனுடைய இருதயத்தை புரிந்து இதை சொல்லுகிறான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு அன்பு. இதை விட மேலான அன்பு இருக்கவே முடியாது. பொதுவாக தமிழில் ஒரு வழக்கமாக சொல்வது உண்டு, திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்பு பிறக்கிற பிள்ளைகளை பார்த்து தவம் இருந்து பெத்த பிள்ளை நீ அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் இருந்தப்போ ஒரு தம்பதியினருக்கு பிள்ளை இல்லைன்னா அவர்கள் எடுக்கிற பிரயாசைகள், அவர்கள் படுகிற வேதனைகள், அப்போது ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப நேசித்து பிறக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப விலையேற பெற்றவர்கள், ப்ரெஷியஸ். அப்போ அந்த தாய் தகப்பன் பாருங்கள், பொதுவாக அது மட்டும் இல்லை, இந்த தாய் தகப்பன் பல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகங்களை பண்ணுகிறார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக. அவர்களுக்கு சில சுகங்கள் இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறதையும் ஆசைப்படுகிறதையும் அதை செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கறது, பெற்றோராக இருக்கிற எல்லாருமே நாம் அறிந்த ஒரு காரியம். பல தியாகங்களை செய்வது, அதாவது பிள்ளை வளர்ப்பில் தியாகம் இல்லாமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், கண்டிப்பாக தியாகம் அதில் இருக்கும். பிள்ளைகளுக்காக நாம் சில காரியங்களை விட்டு கொடுக்குறோம், பிள்ளைகளுக்காக செய்கிறோம். அப்போ இந்த தாய் தகப்பனுடைய அன்பு வந்து ஈடு இணையற்றது. இவர்களைப் போல பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வது யாரும் கிடையாது. உதாரணமாக சொல்லணும்னா, குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை தொட்டிலில் இருக்கும் பொழுது சரியான தூக்கம் இருக்கவே இருக்காது தாய்க்கு. அந்த பிள்ளை விழித்து அழுதால் உடனே அந்த பிள்ளையினுடைய பசி ஆற்ற வேண்டும், ஏன் அழுகுதுன்னு பார்க்கணும். ஸோ தாய் மட்டும் அதில் ஈடுபட முடியாது, தகப்பனும் அங்கே கை கொடுக்க வேண்டும். ஸோ இப்படி பார்த்தோம்னா அந்த தாய் தகப்பனுடைய அன்பு வந்து மேலான ஒரு அன்பு. அவர்களைப் போல அந்த பிள்ளைக்காக தியாகங்களை செய்பவர்கள், சாக்ரிஃபைஸ் செய்பவர்கள் யாருமே கிடையாது. அதனால தான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் தாய் அப்படின்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து போற்றப்படுகிற ஒரு நபர் தாய். அந்த ஸ்தானம் நபர் என்று சொல்வதை விட அந்த ஸ்தானம் தாயின் ஸ்தானம். அதுக்கு அடுத்தபடியாக தந்தை. அப்போ இந்த தந்தையும் பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு அன்புக்கு இணை ஈடாக ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். தந்தையுடைய அன்புக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. அப்போ இந்த தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும்னா சும்மா அப்படியே வாச்சிட்டு போயிடக்கூடாது. பைபிளில் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும்னா அது நிகழவே முடியாது, அது நேரிடவே முடியாது. தாயும் தகப்பனும் பிள்ளையின் மேலே கோபித்து கொள்ளலாம், பிள்ளை அவர்கள் திட்டலாம், பிள்ளையை கடிந்து கொள்ளலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளையை அள்ளி அணைக்கிறது அந்த தாயும் தகப்பனும் தான். பிள்ளைக்கு ஒன்று என்றால் இந்த தாய் தகப்பனுக்கு தான் துடிக்கும். அப்போ பாருங்கள், இந்த தாயும் தகப்பனும் கைவிட்டால்னா இந்த உச்சக்கட்ட அன்பு தோற்று போனாலும் தேவனுடைய அன்பு தோற்று போகாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். உலகத்தில் உனக்கு மிக சிறந்த அன்பை காண்பிக்கிறவர்கள் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த மனிதனுடைய அன்பு அது மாறி போனாலும் தேவனுடைய அன்பு மாறி போவது இல்லை. மனிதர்களுடைய அன்பு மாறுகிற அன்பு. வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை தான் நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நபரானாலும் சரி, மனிதன் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பு மாறுகிற அன்பு. ஆனால் தேவனுடைய அன்போ மாறாத அன்பு. தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. நிச்சயமாய் இதை நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. இதுதான் தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாவீது ஒரு அருமையான தேவனுடைய மனிதன். அவன் சிறுவனாக இருந்த பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலிலே ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டு தேவன் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டிருந்த ஒரு வேளை. ஆனால் சவுல் தேவனுக்கு பிரியமாய் நடக்காத ஒரு சூழ்நிலையில் தேவன் அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ராஜா தாவீது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். இதை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்றார். அப்போ போய் அவன் அபிஷேகம் பண்ண போகிறான். அப்போது இவங்க அப்பா ஈசா ஜெஸ்ஸியுடைய வீட்டுக்கு போகிறார். தாவீதுக்கு பல சகோதரர்கள், அவங்க எல்லாரும் அரசனுடைய பணியில் இருக்கிறாங்க. பொதுவாக இன்றைக்கி சொல்லணும்னா ஒரு அரசாங்க வேலைன்னா ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய அந்தஸ்து சமுதாயத்தில். ஸோ அவங்க எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையில் இருந்தாங்க. என் ஆட்கள் பார்ப்பதற்கும் உயரமாக கம்பீரமாக ராஜ தோற்றத்தோடு அவங்க இருந்தாங்க. பொதுவாகவே பாருங்களேன், ஒரு சேனையில் இருந்தால் கொஞ்சம் அந்த தோரணை இருக்க தானே செய்யும். அப்போ இப்படி தாவீதனுடைய சகோதரர்கள். ஆனால் தாவீதுக்கு இது கொஞ்சம் கூட ஒரு பழக்கமே இல்லை. அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போது சி பாருங்கள், இந்த ஆடுகளை மேய்க்கிறவங்க இப்படி கம்பீரமாக நெஞ்சை நிமித்தி போய் நிற்க முடியாது. ஏன்னா ஆடுகளோடு ஆட அவன் இருந்தால் தான் அந்த ஆடுகளை மேய்க்க முடியும். ஆட்டு மேய்ப்பனுடைய இருதயம் வேறு, போர் சேவகனுடைய இருதயம் வேறு. போர் சேவகன் பாருங்கள், வெட்டுன்னு சொன்னால் வெட்டணும், ரத்தத்தை பார்த்து மயங்கி விழக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இங்கே நல்ல ஞாபகம் இருக்குது, சென்னை இந்தியாவில் ஒரு முறை நான் என் மனைவிக்கு உதவி செய்ய போய் சிக்கன் வாங்க கடைக்கு போனேன். இந்தியாவில் இங்கே பார்த்திங்கன்னா லைவாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து கண்ணுக்கு முன்னால் கோழியை வெட்டி அதை க்ளீன் பண்ணி எடை போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே பழக்கம். கோல்ட் ஸ்டோரேஜ் அவ்வளோவா அதிகமாக யாரும் விரும்புகிறது கிடையாது. அப்போது அந்த கடையில் நிறைய கூட்டம் நின்று எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு என் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சத்தம், தடால் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் யாரோ கீழே விழுந்தது போல். திரும்பி பார்த்தா ஒரு வாலிபன், ஒரு 21 வயசு தான் இருக்கணும், 20-21 வயசு. உடனே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து அவனை தூக்கிக்கிட்டு என்னப்பா ஆச்சுன்னு உடனே அவன் சொல்கிறான், இல்லை ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வந்துடும். ஒரு கோழி வெட்டப்படும் பொழுது அதுலேருந்து சிந்துற கொஞ்சம் ரத்தத்தை பார்த்து இவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் பாருங்க. உண்மையாய் நடந்த சம்பவம். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்ததுன்னா போர் சேவகனாக இருக்கவே முடியாது. ஏன்னா போர் சேவகன் மனித ரத்தத்தை பார்க்கிறவன். போர் யுத்தம் மூளும் பொழுது அவன் அங்கே போய் கத்தியை தூக்கிட்டு போகணும், வெட்டணும், இல்லைன்னா இவன் முடிஞ்சான். அப்போ தாவீதனுடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்கள். தாவீதனுடைய இருதயம் பாருங்களேன், அவன் அந்த ஆட்டுக்கு அடிபட்டால் கூட அவனுக்கு அடிபட்டது போல் வேதனைப்பட்டு அந்த ஆட்டை தூக்கி சுமந்து அதை கழுவி ஆற்றுல கொண்டு போய் அதை கழுவி அதுக்கு காயங்கட்டி அதை அப்படியே வந்து நடக்க முடியலனாலும் இவன் சுமந்துக்கிட்டு போய் அதுக்கு உணவை இவன் கொடுத்து, இதுதான் ஆட்டு மேய்ப்பன். போர் சேவகன் அப்படி கிடையாது. போர் சேவன்கிட்ட இந்த ஆட்டுக்கு கால் உடஞ்சிச்சு பண்ணால் கால் உடஞ்சிச்சு முடிஞ்சது, அதை பிரியாணி செஞ்சிருன்றவானுங்க. ஸோ ரெண்டு விதமான இருதயங்கள் பாருங்கள். டேவிடுடைய இருதயம் ரொம்ப மிருதுவான ஒரு இருதயம், ரொம்ப மென்மையான ஒரு இருதயம். மனதுருக்கம் நிறைந்த ஒரு இருதயமாக இருந்திருக்கணும். அதுவும் அந்த இள வயதில், இ வாஸ் ஜஸ்ட் அ டீனேஜர் டேவிட். சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு வாலிபன், இள வாலிபன், டீனேஜ். அப்போது சாமுவேலுமே பார்த்திங்கன்னா வராரு, அவருடைய மிஷனே இதுதான், தேவன் ஈசாயினுடைய வீட்டில், அதாவது ஜெஸ்ஸியுடைய வீட்டில் ராஜாவை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு வரார். சாமுவேலுக்கு யார் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்லலை, நீ அங்கே போ, நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவனை நான் காண்பிப்பேன் அப்படின்றார். கொஞ்சம் இப்போ நம்மளும் சாமுவேலோடு ட்ராவல் பண்ணுவோமே, கொஞ்சம் கற்பனை செய்வோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொன்னார்னா என்ன பண்ணுவோம், நீ இப்போ நம்ம தான் சாமுவேல், நீ போய் அபிஷேகம் பண்ணு, நான் உனக்கு ஆளை காமிப்பேனோன்னு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ உங்கள் பசங்களெல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே எல்லாம் வராங்க. சும்மா திடகாத்திரமாக நல்ல உயரமாக அப்படி கம்பீரமாக நெஞ்சையெல்லாம் நிமித்தி அப்படி வராங்க. வந்த உடனே சாமுவேல் வந்து ஏமாந்துடுறாரு. ஏமாந்துடுறாருன்னா இவர் மனிதனுடைய எண்ணங்கள், அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதனாக இருந்தார். ஸோ அந்த கண்களில் அவர் பார்க்குறாரு, ஓ இவன் பயங்கர கம்பீரமாக இருக்கான், பயங்கர உயரமாக இருக்கான், கண்டிப்பாக ஆண்டவர் இவனை தான் தெரிந்திருக்கணும் அப்படின்ட்டு இவர் மனசில் பேசிக்கிட்டே யோசிக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இவன் இல்லை, இவனை அனுப்பு, இவனை அனுப்பு. அடுத்தவன் வரான், அடுத்த வந்தவனும் இவன் இவனை விட நல்லா இருக்கானே, ஒருவேளை இவனாக தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை அவனையும் அனுப்பு. அடுத்தவன் வரான், சாமுவேல் பார்க்குறாரு, ஓ இவனுக்கும் அந்த ராஜாவுடைய களை இருக்குது, கண்டிப்பாக இவனாக தான் இருக்கணும் ஒரு வேளை அப்படின்னா. ஆண்டவர் இப்படி ஒவ்வொருத்தராக அனுப்ப சொல்கிறார். சாமுவேல் எல்லாரையும் அனுப்பி முடித்த பிறகு சாமுவேல் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் வேறு யாராவது பசங்க இருக்காங்களான்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இஸ்ரவேலிலேயே பெரிய தீர்க்கதரிசி இந்த சாமுவேல் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அன்றைக்கு சாமுவேல் ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த மூப்பர்கள் எல்லாம் வந்துடுவாங்க, வந்து நீர் வந்தது நல்ல செய்தியா, தேவனிடத்துலேருந்து நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல செய்தி அப்படின்னு ஒன்று தான் அவங்களுக்கே ஒரு மூச்சு வரும். ஏன்னா சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி, வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவன் தேவனுடைய தீர்க்க, ஹி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ ப்ராஃபட் பை காட். ஸோ எல்லாருக்கும் சாமுவேல் அப்படின்ற பேர் கேட்டாலே தெரியும், ஓ தீர்க்கதரிசி, தேவன் அவர் மூலமாய் பேசுகிறார், அவர் மூலமாய் சொல்லப்படுகிற எல்லாமே நிறைவேறுகிறது அப்படின்னோடனே சாமுவேல் வந்தால் கொஞ்சம் நடுக்கம் தான். வெரி ஸ்பெஷல் சாமுவேல், தீர்க்கதரிசி. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வைப்போமே, நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்கணும்னு தான் யோசிப்போம். ஒருவேளை சாமுவேல் சொல்லியிருக்கலாம், உறவினர்களை கூப்பிடாதீங்கன்னு, தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் சொந்த மகன் தாவீது, தாவீது அப்படியே மறந்து விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தாவீதுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கார் சாமுவேல், ஆனால் அவங்க அப்பா அம்மாவோ சகோதரர்களோ யாருமே ஒரு அட்டெம்ப்டே பண்ணலை அனுப்பி தாவீதையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா தாவீதை அவங்க ஒன்றும் பெருசாக யோசிக்கலை, ஒன்று அவன் சின்ன பையன், அடுத்தது இவங்கெல்லாம் வந்து போர் சேவகர்கள், இராணுவ வீரர்கள். அப்போது இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் மரியாதை, அந்த வீட்டில் ஒரு வேல்யூ இருந்த மாதிரி தெரியுது. அப்போ தாவீதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஒரு இது இல்லை அந்த வீட்டில். அப்போ அவனை பெசாமல் அப்படி விட்டுட்டாங்க, அவன் கிடக்கட்டும் காட்டில் அப்படின்னு. அப்போ பாருங்கள், சாமுவேல் வந்து சொல்கிறாரு, வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் காட்டில் ஒருத்தன் பத்து ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்காண்டா, ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் வந்து சின்ன பையன், ஏதோ இவர் கேட்குறாரு கூப்பிட்டு வாங்க அப்படின்னொடனே கூட்டிகிட்டு வராங்க. அதன் பிறகு கர்த்தர் வந்து சாமுவேலோடு பேசுகிறார், அங்கே தான் ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்கள். ஒருத்தனை அவன் தாவீதுடைய சகோதரனை பார்த்து இவர் ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு, இவன் கண்டிப்பாக ராஜாவாக இருக்கணும்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ பாருங்கள், தாவீதை இவர் அபிஷேகம் பண்ணுறார், கர்த்தர் அவரோடு பேசி தாவீதை அபிஷேகம் பண்ணுறார். பார்வைக்கு ஒன்றும் பெரிய கம்பீரமோ இல்லை ஒரு பெரிய ராஜரீக தோற்றமோ இல்லை தாவீதுக்கு, கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளோட ஆடாக அழுக்காக அவனும் இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவன் இருதயம் ரொம்ப அருமையான ஒரு இருதயமாக இருந்தது, ஒரு மெய்ப்பனுடைய இருதயம், தேவனை நேசித்தான். அப்போ கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அப்போ தாவீது கடந்து வந்த அனுபவங்கள் பாருங்களேன், அவன் குடும்பத்திலேயே வந்து அவன் வந்து ஒன்றும் பெருசாக கருதப்படவே இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போது தாவீது அவன் எழுதுகிற வசனங்கள், சங்கீதங்களை வாசிக்கும் போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், தாவீதினுடைய அனுபவங்கள் அதில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்குது. அவன் சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். பொதுவாக இன்றைக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்க முடியாது, ஏன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இப்படி இருக்கும் பொழுது அதுவே ரொம்ப ப்ரெஷியஸாக வளர்ப்பாங்க. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா 10 பிள்ளை 15 பிள்ளைகள் இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்திற்கு தாய் தகப்பனுக்கு துணையாய் நிற்கிற பிள்ளைகளை அதிகமாக அவர்கள் போற்றி புகழ்ந்திருக்கக்கூடும், அந்த பிள்ளைகளை தூக்கி சுமந்திருக்கக்கூடும், அந்த பிள்ளைகளை வந்து அவங்க பாராட்டி அவங்க ரொம்ப தூக்கி கனம் பண்ணி இருக்கக்கூடும். அதனால் நமக்கு அவ்வளோ புரியாது, பட் இந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராயணும், பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் வேத வசனங்கள் கொஞ்சம் தெளிவாக புரியும். அப்போ தாவீது பாருங்கள், இப்படி தள்ளப்பட்டவன், அவன் நிராகரிக்கப்பட்டவன், அவனும் பெருசாக அவன் வந்து யோசிக்கப்படாதவன், ஆனால் அப்படிப்பட்டவனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவன் இருதயத்தை தேவன் பார்த்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏன் மற்றவர்கள் ஏறி மெதிக்கிறவங்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்குறான். இன்றைக்கு கான்டெக்ஸ்டில் சொல்லணுன்னா, மனிதன் உங்கள் வேலையை பார்க்குறான், நீ என்ன கார் ஓட்டுறேன்னு பார்க்குறான், நீ என்ன ஷூ போட்டிருக்கேன்னு பார்க்குறான். இதை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன காரில் வரோன்னு நல்லா அதை பார்ப்பாங்க, அதை ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க. அதை வைத்து தான் நம்மை மதிப்பிடுகிறார்கள். நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, மனிதன் முகத்தை பார்க்குறான்னா இதுதான், நீ என்ன வாட்சை கட்டியிருக்கேன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கு 2020 நான் சொல்கிறேன், ஆனால் தேவன் இதெல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு, ஆண்டவரே நான் இப்படி ஒரு பெரிய வாட்ச் ரேடோ கட்டியிருக்கேன், ரோலெக்ஸ் கட்டியிருக்கேன், ஆண்டவரே நான் பிஎம்டபிள்யூவில் வரேன், ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் இருதயம் எப்படி அப்படின்னா ஆண்டவர் கேட்பார். ஸோ தாவீது பாருங்கள், இந்த அனுபவத்தின் வழியாக கடந்து வருகிறான். எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு இருந்த தாவீது, அவன் தான் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அப்போ அவனுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு, தகப்பனும் தாயும் அவனை கைவிட்டு கர்த்தர் அவனை சேர்த்து கொண்ட அனுபவம் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் அதை சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவன் முற்றிலும் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தான். தாவீது தேவனை 100க்கு 100 பிடித்து கொண்டான், அண்டி கொண்டான். அதன் விளைவு என்னன்னா, இஸ்ரவேலிலேயே மிகப்பெரிய ராஜாவாக இன்றைக்கும் தாவீது சொல்லப்படுகிறான். அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை போய் கேட்டோம்னா, இப்போ அவங்க சரித்திரத்திலேயே பெரிய ராஜா யார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, தாவீத். ஸோ டேவிட் அப்படின்றது அர்த்தம். கர்த்தர் அவனுக்கு நிரந்தரமான ஒரு பெயரை, கனமுள்ள பெயரை கொடுத்தார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அதை செய்வார். ஒருவேளை நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர், கர்த்தர் தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிறவர். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நாம் நம்புவதை தவிர வேறு சிறந்த வழி இல்லை. என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தாவீதினுடைய வார்த்தைகளை இந்த காலை வேளையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு ராஜா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். பலருக்கு பல எண்ணங்கள் தோன்றலாம் தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து. நான் ஒரு சிலரை எப்பொழுதுமே கேட்பேன், பாருங்கள் வேதத்தை வாசிச்சிங்களா, வாசித்தேன்னுவாங்க. அடுத்த கேள்வி கேட்பேன், என்ன வாசிச்சிங்க, சங்கீதம் வாசித்தேன்னுவாங்க. ஒரு சிலர் வருடம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் வாசிக்கிற ஒரே வேத பகுதி இந்த சங்கீதம்தான். எப்படியோ சங்கீதம் எல்லாருக்குமே ஒரு அப்பீலிங்காக இருக்கிறது, எல்லாருமே தாவீதோட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடிகிறது. வாலிபர்களை நான் கேட்பேன், உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் பைபிளில், உங்கள் இருதயத்தை கவர்ந்த நபர் வேதத்தில் யார், இயேசுவை தவிர அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து தாவீதை தான் சொல்லுகிறார்கள். ஸோ இந்த தாவீது அவன் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களுக்குள்ளும் கடந்து சென்றிருக்கிறான். அவனுடைய சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நம்ம அதை தான் புரிந்து கொள்கிறோம். தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு அவன் வேதனையை அனுபவித்த ஒரு சூழல். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ளணும்னா தாவீதனுடைய சரித்திரத்தை 1 சாமுவேலிலே நாம் வாசிக்க வேண்டும். என்ன நடந்தது என்றால், இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அதற்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா, நான் சற்று முன் சொன்னது போல் அவன் வீட்டில் வந்து தாவீதை ஒரு பொருட்டாகவே எண்ணலை. ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் தீர்க்கதரிசி வந்து இவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்பொழுது ராஜாவாக இருந்த சவுல் அதை கேள்விப்பட்டு தாவீதை வேட்டையாட அவன் வருகிறான். பாருங்கள், தாவீதை பின்தொடர்கிறான். தாவீது எங்கே இருந்தாலும் அவனை முடிச்சிடணும்னு ஒரு கங்கணம் கட்டி அவன் வரான். ஆனால் தாவீது ஓடி ஒளிகிறான். ஆனால் தாவீது மட்டும் ஓடி ஒளிய முடியாது, ஏன்னா அவன் குடும்பம் இருக்கு. இப்போ 1 சாமுவேல் 22 அதிகாரத்தில் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இவங்க எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டாங்க. இப்போ மோவாபியர் தேசத்தில் போயிட்டு தாவீது ராஜாவை கேட்குறாங்க, என் தாய் தகப்ப நீங்கள் தங்கட்டும்னு சொல்லி அவங்க அங்கே தங்குகிறார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் கல்ச்சரை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க தேசம் அவர்களுக்கு முக்கியம், அவங்க கம்யூனிட்டி முக்கியம், அவங்க சுற்றத்தார், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஜூவிஷ் பீப்புள், யூதர்கள் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறவர்கள், ஒரு சமுதாயமாய் அவர்கள் தேசம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர்கள் நிலங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். இதை விட்டுட்டு ஒரு அந்நிய தேசத்தில் போயிட்டு அவங்க இருப்பது என்பது அவங்களால சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். இப்போ அவங்க அப்படி பெயர்ந்து போனதுனால இவங்களுக்கே இப்போ சந்தேகம் வந்துருங்க, என்ன இவனை ராஜாவா தேவன் தெரிந்து கொண்டார், இப்படியெல்லாம் நடந்தது, ஆனால் இப்படி நம்ம இடத்த விட்டே நம்ம ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. தாவீதை அவங்க வந்து கண்டிப்பாக அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவனை குற்றப்படுத்தி இருப்பாங்க. உன்னால தான் இந்த சூழ்நிலை, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் பதிவு செய்யப்படலை. பட் நிச்சயமாக நம்ம இதை வந்து யூகித்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வீடு, நிலம், உற்றத்தார், சுற்றார் இவங்களெல்லாம் விட்டு வெளியேறி இன்னொரு தேசம், கலாச்சாரம் புதுசு. அந்த நாட்களை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறாங்கன்னா அவங்க கல்ச்சர் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. புது தேசத்துக்கு போனால் அவங்க கல்ச்சர் வேறு. இப்படி நான் ஒரு உதாரணமாக இல்லது எளிதாக புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம சைனாவுக்கு போகணுன்னு வைங்களேன், சைனாவில் போய் தங்கிடணும் அப்படின்னா எளிது கிடையாது. போனவங்களுக்கு தான் தெரியும், சைனாவில் உணவு டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்தியாவிலும் உலகத்தின் பல பாகங்களிலும், மற்ற இடங்கள் தெரியல, பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ், யாரை பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இட்ஸ் வெரி பாப்புலர். ஆனால் இங்கே இந்தியாவில் சாப்பிட்ற அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம இந்தியன் நாக்குக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆத்தன்டிக் ஒரிஜினல் சைனீஸ் ஃபுட்டை கொஞ்சம் கஷ்டம்தான் வாயில் வைக்கிறேன், நம்ம பக்கத்துலேயே கொண்டு வர முடியாது. ஏன்னா அதில் அப்படி ஒரு, அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அந்த சீ ஃபுட்னால் அந்த சீ ஃபுட்டுடைய ஸ்மெல் இருக்கும் அவங்க ஃபுட்டில். ஸோ சைனீஸ் ஃபுட்டை வந்து சாப்பிட்றது கொஞ்சம் சேலஞ்சிங். ஒரிஜினல் ஆத்தன்டிக் சைனீஸ் ஃபுட்டை நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஃபார் இந்தியன்ஸ். இந்தியாவில் இருந்து அதிகமான மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சைனீஸ் ஃபுட் கொஞ்சம் கஷ்டம், பிளாண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அந்த ஸ்மெல் அவங்க விரும்புகிறாங்க, பட் அப்படி பழக்கம் இல்லாதவர்களுக்கு அது கஷ்டம். அப்போ பாருங்கள், இப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, போய் அங்கே குடியேறணும் போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சாதாரணம் கிடையாது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வர்றது வேறு, பட் அங்கேயே குடியேறணும் போது இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஜனங்கள் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு, அவங்க பழகும் முறைகள் வேறு, உணவு வேறு, எல்லாமே வேறு. இப்போ ரொம்ப சாதாரணம் கிடையாது. அப்போது தாவீதனுடைய பெற்றோர்னு சொல்லும்பொழுது அவங்க வாலிபர்கள் கிடையாது. அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க இப்படி தள்ளாடுகிற வயசில் போய் இன்னொரு இடத்துல புதுசாக போகணுன்னாவே அவங்களால முடியவே முடியாது. பொதுவாக இந்த இன்னொரு நாட்டுக்கு போய் குடியேறுறவங்க பார்த்திங்கன்னா, இந்த ட்வெண்ட்டீஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இதே ஒரு 70 வயசில் இருக்கவங்களை கொண்டு போய் ஒரு புது தேசத்தில் விட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம். எப்பா என்னதான்னாலும் என் கிராமந்தான்ப்பா எனக்கு, அந்த கிராமத்தில் வசதி இருந்தாலும் சரி, 3 வேளைக்கு 1 வேளை தான் அவங்க சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே கிடையாது. அவங்க கிராமத்துக்கு போனேன், அவங்க வயசில் வந்து தே வில் நாட் சேஞ்ச். அதே போல் தான் டேவிடுடைய பெற்றோர்களும், அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த புது இடத்திற்கு. சவுலுக்கு மறைந்து, சவுலுக்கு தப்பித்து ஓடி இன்னொரு தேசத்தில் வாழ்கிறார்கள். தாவீது மலையிலையும் குகையிலையும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போது தாவீதை கண்டிப்பாக அவங்க வந்து பேசாத பேச்சு இருந்திருக்காது. அவனை என்னெல்லாம் சொன்னாங்கன்றது பதிவு செய்யப்படலை, ஆனால் பதிவு செஞ்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வேதத்தில், ஆனால் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ தாவீது சொல்லும் பொழுது அவன் 100க்கு 100 கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறான். அதை தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இங்கிலீஷில் இன்னும் அழகாக வருது, த லார்ட் வில் கேர், டேக் கேர் ஆஃப் மீ, த லார்ட் வில் கேர் ஃபார் மீ, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். கேர்ன்னு சொல்லும் பொழுது இன்னும் ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தம், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு எல்லாவற்றையும் அவரே செய்வார் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போது பாருங்கள், இவன் காட்டிலையும் மேட்லையும் சுற்றி திரியிறான், பெற்றோர் இல்லை, தள்ளப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலை. ராஜாவை தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது சாமியில் அவன் மேலே எண்ணெயை ஊற்றி நீ அடுத்த ராஜான்னு அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே ஒரு துள்ளி குதிச்சிருக்கும் அவனோட இருதயம், அடடா நம்ம தான் அடுத்த ராஜா, இனி பஞ்சு மெத்த தான், என்ன யோசிச்சான்னு தெரியல. கண்டிப்பாக யோசிச்சிருப்பான், யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அடுத்த பிரசிடென்ட் நீ தான்ப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இவன் சற்று எதிர்பார்க்காத இந்த காரியம், சவுல் இவனை துரத்த ஆரம்பித்தான். இவன் ஓடி ஒளியிறான், இவன் வெறுத்தே போயிருப்பான், வாழ்க்கையே வெறுத்து விரக்தியாயிருப்பான். எதுக்குடா நமக்கு இப்படி ஒரு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படணும், நம்ம சந்தோஷமாக ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அப்படியே இருந்திருப்பனே அப்படின்னு ஒரு வேளை அவன் யோசித்திருக்கலாம். அவன் பெற்றோர் அவனை அக்யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்கும். ஒரு வேளை அவன் அந்த எண்ணங்களை தள்ளி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பட் கண்டிப்பாக அந்த எண்ணங்களை பிசாசு கொடுத்திருப்பான். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்த தாவீது சொல்லுகிறான், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இன்றைக்கும் இந்த வார்த்தை தான் நமக்கு வருகிறது. உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் மாறினாலும் சரி, கர்த்தருடைய அன்பு மாறாது. கர்த்தர், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். புயல் வீசினாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஆண்டவரை இறுக பிடித்துக்கொள். சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். மனிதர்களுடைய கண்களிலே தேவன் தயவை கட்டளையிடுவார், மாற்றங்களை தேவன் ஏற்படுத்துவார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். பிரியமானவர்களே, உலகத்தின் மிக சிறந்த அன்பு மாறினாலும் உங்களை அழைத்த தேவனுடைய அன்பு மாறுவது இல்லை. உங்களை கரம் பிடித்து தூக்கின தேவனுடைய அன்பு மாறுவது இல்லை. இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். பி என்கரேஜ்ட் மை ஃப்ரெண்ட், பி என்கரேஜ்ட். ஒருவேளை நீங்கள் மனிதர்களால் நீங்கள் குத்தப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் வேதனை அனுபவித்திருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை புண்படுத்தி இருக்கலாம். அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். நீங்கள் தலை கவிழ்ந்த இடங்களிலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தின் காயங்கள் ஆறட்டும், மனவேதனைகள் மாறட்டும் அப்பா. மார்போடு ஒவ்வொருவரையும் அணைத்து நீர் இப்பொழுது தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார், கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். ஒவ்வொருவரையும் மார்போடு சேர்த்து அணைத்து நீர் உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை பேசும் பேசும். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் அப்பா. காயங்கள் ஆறட்டும், மன காயங்கள் ஆறட்டும், உணர்வுகளிலே ஒரு சுகம் உண்டாகட்டும். Let the emotions be healed now. Healed now. பலப்படுத்தும், மீண்டும் எழும்பி உமக்காய் ஜொலிக்க பிரகாசிக்க இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் வாழ்க்கைகளை கட்டி எழுப்பும் அப்பா, வாழ்க்கைகளை கட்டி எழுப்பும் அப்பா. உம்முடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மன வேற்றுமைகள் மாறட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும், சுகவீனங்கள் மறையட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கிற சுகவீனங்களும் பலவீனங்களும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. மார்போடு அணைத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த இன்பம் எஃப்எம்மில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த கொரோனா காலங்களில் ஒரு விசேஷ பாதுகாவல் ஆண்டவரே நேயர்கள் மேலும் இந்த பங்காளர்கள் மேலும் இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, உம்முடைய வசனத்தை ஒவ்வொருவரின் மேலும் வைத்து ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவன் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி imbamfm@gmail.com. உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.